சங்கநாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கநாதத்தின் காலை வணக்கம்.
சங்கநாத நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 21, நம் தமிழுக்கு மாசி 9, இஸ்லாத்துக்கு ஹிஜ்ரி 1441, ஜாகிரீர் 26, 2020 வெள்ளிக்கிழமை.
மனிதருக்குரிய மகத்துவ வாழ்வை 1330 குறள்களுக்குள் அடக்கி மதங்களுக்கெல்லாம் பொதுவாக்கி மனங்களுக்குள் மறக்கப்படாதிருக்க ஒரு குறளுடன் ஒரு குறள் ஒன்றிப்பாகிறது.
ஒருவன் தன் உள்ளத்துடன் பொருந்த உண்மை பேசுவானால் அவன் தவமும் தானமும் ஒருங்கே செய்பவரை விட சிறந்தவனாவான்.
பிரம்மமுராரியர் போற்றிடும் லிங்கம் சிறிதும் களங்கம் இலா சிவலிங்கம். இரவியின் துயரை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவரும் முனிவரும் போற்றிடும் லிங்கம் காமனை எரித்த கருணாலிங்கம். ராவணன் உள்ளம் விளங்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். சமனைத்தையும் பூசிய லிங்கம் வளர் அறிவாகிய காரணலிங்கம். சித்த சுராசுரர் போற்றிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். பொன்மணி சூடி சுடர்ந்திடும் லிங்கம் தன்னிடை நாகம் அணிந்திடும் லிங்கம். தக்ஷனின் யாகம் வீழ்த்திய லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். குங்குமம் சந்தனம் பூசிய லிங்கம் பங்கஜமாலையை சூடிய லிங்கம். பொங்கிய வினைகளை போக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேடிடும் பக்தியின் ஊரிடும் லிங்கம் சூரியன் கோடி சுடர்விடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். எட்டு தளத்தினில் எழுந்திடும் லிங்கம் எல்லாமாகிய காரணலிங்கம். எட்டு தரித்திரம் நீக்கிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். தேவரின் குருவின் பூஜைக்குள் லிங்கம் தேவ வனமலரை ஏற்றிடும் லிங்கம். பரமநாதனாய் பரவிடும் லிங்கம் நானும் வணங்கும் சதாசிவலிங்கம். லிங்காஷ்டகமிதை தினமும் சிவசன்னதியில் சொல்வார் சிவலோக காட்சியுடன் சிவனருளும் கொள்வார்.
நேயர்களே, இன்றைய முதல் நிகழ்ச்சியாக இன்றைய சிவராத்திரியை முன்னிட்டு திருமதி ஜெகதீஸ்வரி பத்மநாதன் அம்மையாரின் உரையை தருகின்றோம்.
ஓம் சக்தி. இந்து மதத்தினர் ஆன்ம ஈடேற்றம் அடைய கடைபிடிக்கும் விசேட தினங்களில் ஒன்றாகிய சிவராத்திரி பற்றி கூற வந்துள்ளேன். மாசி மாதம் வரும் தேய்பிறை சதுர்த்தசி நாளே மகா சிவராத்திரி என போற்றி வழிபடுகிறோம். சிவம் என்ற சொல்லிற்கு சுகம் என்று பொருள். இவ்விரதத்தை அனுஷ்டிப்பதால் குடும்பத்தில் நன்மைகள் கிடைக்கும் என்பது இறை நம்பிக்கை. இந்நாட்களில் கோயில்களில் நான்கு சாம பூசை நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. முதலாம் காலை பூசை மாலை 6 மணி தொடக்கம் 9 மணி வரை சிவனின் அரு உருவமாகிய சிவலிங்கத்துக்கு பஞ்ச கவ்விய அபிஷேகம் நடைபெறும். அடுத்து 9 மணி தொடக்கம் 12 மணி வரை இரண்டாம் காலை பூசை நடைபெறும். அப்பொழுது சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகமும் தொடர்ந்து 12 மணியிலிருந்து 3 மணி வரை வரும் மூன்றாம் காலை பூசையின் போது தேன் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும். இறுதியாக அதிகாலை 3 மணி தொடக்கம் 6 மணி வரை நான்காம் சாம பூசை நடைபெறும். சிவராத்திரி தினத்தன்று அதிகாலை சிவாலயம் சென்று சிவ சிந்தனையோடு சிவலிங்க தரிசனம் செய்து காலை பூசைகளை கண்டு களிப்பது நன்று. ஆலயம் செல்ல முடியாதவர்கள் வீட்டிலிருந்து சிவபுராணம், தேவாரம், திருவாசகம் முதலியவற்றை படித்தும் கேட்டும் சிவனை பிரார்த்திக்கலாம். இவ்விரதம் அனுஷ்டிப்பவர்கள் பொழுதுபோக்குகளில் ஈடுபடாது சிவ சிந்தனையுடன் கண் விழித்திருப்பது முறையாகும். இத்தினம் பற்றி பல புராண வரலாறுகள் உண்டு. அதை ஒன்றை சுருக்கமாக கூறுகிறேன். உமாதேவி அம்மையார் ஒரு நாள் விளையாட்டாக சிவனின் கண்களை தன் திருக்கரத்தினால் சொத்தினர் என்றும் சூரியனும் சந்திரனுமாக இருக்கும் சிவனின் கண்களை மூடியதால் உலகமே இருளடைந்தது, அனைத்து ஜீவராசிகளும் துன்புற்றன. உடனே உமை சிவனை இறைஞ்சி வேண்டியதால் சிவனின் கண்களிலிருந்து மீண்டும் ஒளி வீசியதாக தெய்வ கதை கூறுகிறது. இக்கதைகள் நாம் இறைவனையும் அவன் படைப்புகளையும் போற்றி வாழ வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது. மேலும் உணவு உறக்கம் நீக்கி அன்புலன்களையும் அடக்கி இறை உணர்வுடன் இருப்பதால் நாம் வேண்டிய வரங்கள் சித்தியாகும் என்றும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும் என்று கூறுவது போல் சிவ சிந்தனை நம் தலையெழுத்தையே மாற்றிவிடும் என்பர் அருளாளர்கள். சிவாய நம என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று கூறி எனது உரையை முடிக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.
நேர்களே, கலையிலக்கிய வட்டத்தின் தமிழ்திறன் தேர்வு போட்டியில் பங்கு பெற்றிய செல்வி அட்சயா பிரதீபனின் பேச்சை உங்களிடம் இப்போது சமர்ப்பிக்கின்றோம்.
உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான வணக்கத்தை கூறி திருக்குறளின் மேன்மை என்ற தலைப்பில் என் பேச்சை தொடங்குகின்றேன். கடகை துளைத்து ஆள் கடலை புகட்டி குறகத் தரித்த குரல் என்ற பெருமை பெற்றது திருக்குறள். நுண்ணியமான விடயங்கள் தொடங்கி பெரும் கதர்சூல் உலகம் வரை சுருக்கமாக அதே வாழை விளக்கமாக நுட்பமாக அமக்குரைப்பது திருக்குறள். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவரால் வழங்கப்பட்ட வாழ்வியல் நூல். எந்த மதத்துக்கும் உடையது அல்ல திருக்குறள். கடவுள் வாழ்த்தில் கூட அம்மத அடையாளங்களையும் கொண்டதல்ல திருக்குறள். இறை நம்பிக்கை அற்றவர்களுக்கு கூட பொருந்தக்கூடியது திருக்குறள். அது மட்டுமல்லாது அவ்வினத்துக்கும் பொருந்த வல்லது திருக்குறள். இதனால் தான் அகிலம் முழுவதும் உள்ள அத்தனை மதமும் அத்தனை இனமும் போற்றி புகழும் அதிசயமாக திகழ்கிறது திருக்குறள். வாரந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு இது. அண்ணி பார்க்கின்றேன் திருக்குறளின் பெருமைகளை. அகிரத்தில் தொடங்கி நகரத்தில் முடித்து மொத்தம் 14,000 சொற்களை தன்னகத்தே கொண்ட திருக்குறள் அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி. தமிழ் மறை என கூறப்படும் நம் திருக்குறளிலோ தமிழ் என்ற சொல் அவ்விரத்திலும் பயன்படுத்தப்படவில்லை. மாறாக உலக பொதுமறையாக எல்லோராலும் போற்றி புகழப்படுகிறது. காலத்தால் அழியா சிறப்பு பெற்ற பெரும் பொக்கிஷமான திருக்குறள் தமிழில் மட்டுமல்ல இந்திய ஆசிய ஆங்கில ஐரோப்பிய மொழிகளென இதுவரை 100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டு அந்நாட்டவர்களால் அறநெறி நூலாக பின்பற்றப்பட்டு வருகிறது. உலகிலேயே அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்களில் 3 இடத்தில் முழுமதியாக திகழ்கிறது திருக்குறள். என்ன இல்லை திருக்குறளில்? உலகில் உள்ள எந்த ஒரு மாந்தனும் தன் வாழ்க்கை பயணத்தின் ஒவ்வொரு கணத்திலும் அடுத்தாளக்கூடிய ஆழம் கொண்டது திருக்குறள். குடிமுதல் முடிவரை அறநெறி உடைக்கும் பாங்கும் புல் முதலான சகல உயிரிக்கும் வாழ வழி சமைக்கும் வாகம் வாரந்த நூலிலும் காணாத ஒன்று. அன்பு அறம் நட்பு காதல் இருக்கும் வரை திருக்குறள் வாழ்ந்து கொண்டே இருக்கும். பரந்த விரிந்த தரணியை ஈரடிக்குள் அடக்கிய அறத்தில் குரலாக உலகம் உய்யத்தக்க திருக்குறளாக ஒலிக்கும் திருக்குறளின் பெருமை உலகம் அழிந்தாலும் அழியாதிருக்கும். இதை விடவா திருக்குறளின் மேன்மை பேச வேண்டும். ஏன் இல்லை? நன்றி, வணக்கம்.
அன்பானவர்களே, அண்மையில் தாயகத்தில் நடைபெற்ற பாரதி விழாவில் கவிஞர் ஐங்கரன் தம்பித்துறை அவர்களால் படைக்கப்பட்ட சிறப்பு கவிதை ஒன்றை இப்போது தருகின்றோம்.
தேக்கமது ஏதுமின்றி தேந்தமிழை சொறிவதற்கு பூக்கமல நாயகனே புரிந்து தமிழ் தந்திடப்பா. தூக்கமது போய் தமிழர் துணிவுடனே தமிழ் படைக்க நாக்களுக்கு சக்தி கொடு நாயகனே வேளமுகா. தாக்க வரும் தடையனைத்தும் தமிழ் கொண்டு நீக்கிவிட்டு தூக்கியம் மரபுகளை துணை நின்று காத்திடப்பா. வாக்கினிலே வாசனைகள் வரங்களுக்காய் தடவாமல் காக்க உன் அருள் கேட்டு கவியளிக்கை தொடங்குகின்றேன். நாம் தமிழை வளர்க்கவில்லை, நம்மை தமிழ் வளர்க்கிறது. நன்றி விசுவாசத்துடன் நாவடக்கி நமஸ்கரித்தேன். வாதமுளே வண்ணமுற வந்தமர்ந்து எண்ணங்களில் பூமலர்ந்து கொள்வது போல் புதுப்புது கவிதைகள்தான். தாதமுளே தனிப்பெருமை தற்பெருமை எமக்கில்லை. தாதமுளே தனிப்பெருமை தற்பெருமை எமக்கில்லை. பூதமுளே அனைவரையும் பொது அரங்கில் ஒன்று சேர்ப்பாய். சீராகச் சீர் சேர்க்கும் சீராளன் சிநேகிதமாய் கவி படைக்கும் பேராளன் நாராகி தமிழ் கோர்க்கும் நம்தோழன் நம் தலைமை கவியானான் நன்றி. வகுந்து வரிகளிடை வளம் சேர்க்கும் மொழியாளா மிகுந்த கவிப்புலமை மிளிருகின்ற வளவாளா முகுந்த உங்களுக்கு முதலளித்தேன் வணக்கம். தகுந்த புலமையுடன் இணைந்துள்ள கவிஞர்கள், கூர்ந்து கவனித்து குறிப்பறியும் சபையோர்கள், குறிப்பாய் ஆழ்ந்த தமிழ் பற்றால் அளவற்ற பணியாற்றும் வளர்ந்து வளம் சேர்க்கும் வலுவான தமிழ்ச்சங்கம், இணைந்து தமிழ் உறவை இன்னும் வலுப்படுத்தும் இந்திய தூதரக பெருந்தகையோர் அனைவருக்கும் இயம்புகின்றேன் வணக்கங்கள். நெஞ்சு பொறுக்காமல் நேற்றுந்தான் நொந்து கொண்டேன், நெஞ்சு பொறுக்காமல் நேற்றுந்தான் நொந்து கொண்டேன். நர்சிங் ஹோம் போவதுவே நேத்தி என்று 5 வயது மகள் அட்வைஸ் பண்ணுகிறாள். நர்சிங் ஹோம் போவதுதான் நேத்தி என்று 5 வயது மகள் அட்வைஸ் பண்ணுகிறாள் அடிக்கடி செல்வதனால். அப்போ வியாதி எனக்குத்தான், அப்போ வியாதி எனக்குத்தான் அவள் சொல்லி புரிகிறது. நெஞ்சு பொறுக்காத வியாதி எனக்குத்தான். காலம் உணர்ந்துதான் கடவுள் துணை என்று பாலர் வகுப்பிலேயே பழகி கொண்டோம் நாம். காலம் உணர்ந்துதான் கடவுள் துணை என்று பாலர் வகுப்பிலேயே எழுதி பழகி கொண்டோம் நாம். தெரிந்த வாழ்க்கைதான் தெளிவாய் சொல்கின்றேன். 4 நாள் திருமணங்கள் நாள் ஒன்றில் முடிகிறது. ஹோல் ஒன்றில் கூடி வைத்து ஹோட்டலிலே மீதி வைத்து வாழ் ஒன்று தொடங்குகிறது. வழக்குகளில் மடங்குகிறது. தேவயானி என்றெண்ணி தேர்ந்தெடுத்த இல்லறங்கள் தேவயானி என்று தெருவினிலே நிற்கிறது. சண்ணோடு இருப்போரின் சண் எல்லாம் சந்திகளில், வீட்டில் சண்ணோடு இருப்பவர்களின் சண் எல்லாம் சந்திகளில், மண்ணோடு வளர்ந்த மகத்துவங்கள் மலிந்தனவே. புட்டவிக்கும் மதிநுட்பம் புரிகிறதா உங்களுக்கு? வீடுகளில் இரவில் புட்டவிக்கும் மதிநுட்பம் புரிகிறதா உங்களுக்கு? விளம்பர இடைவெளியில் விடுபடாமல் பார்த்திடலாம். சீரியலை விளம்பர இடைவெளியில் விடுபடாமல் பார்த்திடலாம். அங்கே அவிவதற்கும் இங்கே அவிவதற்கும் அளவு சரியாயிருக்கும். வீடு கட்ட விரும்பாமல் வீட்டோடு கட்டுகின்ற விலைச்சந்தை இன்னும் உண்டு. வீடு கட்ட விரும்பாமல் வீட்டோடு கட்டுகின்ற மன விலைச்சந்தை இன்னும் உண்டு. விஞ்ஞானம் வீடுகளில், மெஞ்ஞானம் மெத்தைகளில், அஞ்ஞானம் ஆகி அலைகின்றார் ஆரறிவோர். பரணின் மேல் அடுக்கியுள்ள பழையதெல்லாம் கொரோனா நாட்டு கொடைதானே. வரமும் சாபமும் ஒன்றேதான் எங்களுக்கு. வைரஸை விட இங்கே வைபர்கள் வலுமோசம். அங்கங்கள் மறைக்காமல் அங்கங்கே மறைக்கின்ற பங்கங்கள் பலதைத்தான் ஃபேஷன் என்று பறைகின்றார். தைத்துட்டு போட்டாரோ, போட்டுட்டு தச்சாரோ, தலையில் குழப்பம் இன்னும் தான் தீரவில்லை. காய்ச்சலுக்கும் கதவு திறக்கும் காருண்யம் நல்லதுதான். பில் பாய்ச்சலினை ஏற்கின்ற பக்குவம் தான் நமக்கு இல்லை. ஆப்பிழுத்த குரங்கினைப் போல் மூப்புடைத்த அரசியல் அகப்பட்டு தவிக்கிறது. கல்லெடுக்கும் வரையினிலும் கடினாயை சமாளிக்கும் சாணக்கியம் தெரிகிறது. புரிகிறதா உங்களுக்கு? புரிந்தாலும் புலம்புவதை தவிர வேறென்ன செய்யவீங்க? படித்தவை செய்யும் குளப்படியெல்லாம் பகுடி வதை என்ற பகுதிக்குள் வருமாமோ? சாலை விபத்துகள் சந்ததிக்கே சாபம் போல், சந்தி நடப்புகள் முந்தி செய்த பாவம் போல், ஓலை சாசனமாய் ஒட்டி தொடர்கிறது. ஒன்றும் புரியாமல் காலை விடுகிறது. வேலையில்லா வெற்று மனித வளம் வெறியும் வேறுமென்று இற்று போகிறது. போரால் அழிந்தவர்கள் பாரால் அழிகின்றார். போரால் அழிந்தவர்கள் பாரால் அழிகின்றார். வியரை போட்டபின் தான் கியரை போடுகின்றார். அமலாப்பால் அளவுக்கு அறத்துப்பால் தெரிவதில்லை. சந்தியில் நிற்குது இளங்கூட்டம், எம் சந்ததி வாய்களில் புகை மூட்டம், பந்தியில் வைக்கிறார் போத்தல்களை இந்த பைத்தியக்காரரை என்ன சொல்ல. முந்தி இருந்த இளைஞனங்கே, தமிழ் மூத்த கொடியின் திமிருமங்கே, கல்வி கலைகளை விட்டுவிட்டாய், கையில் பொல்லு தடிகளை தூக்கிவிட்டாய், நல்ல உடை நடை எதுவும் இல்லை, வாழ்வில் நம்பி முன்னேறும் ஞானம் இல்லை, கல்லை போன்றொரு உறுதியில்லை, உடன் கழுத்தில் கயிறை மாட்டுகிறாய். எட்டைய புறத்து எளிமை கவியே எங்கே உறங்குகிறாய், எட்ட நின்று நீயும் பார்த்து கண்ணா கலங்குகிறாய், பட்டயம் எழுதி கொடுத்து பல நாட்கள் ஆச்சுது பார், பட்ட அறிவும் இல்லாமலா பண்பாடுகள் போச்சுது பார், கட்டுடைத்த வெள்ளம் போல கட்டுப்பாடு எதிலும் இல்லை, கழிவு நீராய் பாய்வதிலே கழிப்பு கொள்ள எதுவும் இல்லை, கிட்ட வருது கிடைக்கும் வாய்ப்பை இனியும் விடுவாரோ, கிட்ட வருது கிடைக்கும் வாய்ப்பை இனியும் விடுவாரோ, கிடப்பில் போட்டே வளமை போல கிடைத்ததை பெறுவாரோ, ஒன்றை செய்ய ஒன்றாய் செய்ய ஓரணி ஏனில்லை, ஒற்றுமை என்ற ஒன்றை விட்டால் ஒன்றும் பலனில்லை, நன்றை செய்ய நன்றாய் செய்ய நாட்டிலா ஆள் இல்லை, நம்பி இணைந்தால் நல்லது நடக்கும் நடப்பவை வீணில்லை, இன்றை கொண்டு நாளை செய்யும் இயலுமை வர வேண்டும், இளையோரெல்லாம் இதனை உணர்ந்து ஒருகை தர வேண்டும், கன்றை வைத்து கனிகள் பெற காலம் ஆகும் தான், கதைத்து கொண்டே காலம் கடந்தால் வீணாய் போகாதோ, பழையன கொண்டு புதியன கண்டு பலமதை செய்திடுவோம், பழகியபடியே பக்குவம் காத்து பண்பாய் செய்திடுவோம், இளையவர் கூடி இயன்றதை தேடி இனியொரு விதி அமைப்போம், இணையமும் தேவை இழந்ததும் தேவை இணைந்தே வழி சமைப்போம், களையது நீக்கி கனிப்பொருள் ஆக்கி கலந்திட பயிர் வளரும், கரையது போக்கி கல்வியை தேக்கி நடந்திட உயிர் வளரும், பிழைத்ததை பேசி பிதற்றியே நாளும் கதைப்பதில் பலனில்லை, பிறந்திட புதிதாய் பாரதி போல பிரார்த்தனை செய்திடுவோம். வாய்ப்புக்கு நன்றி.
வணக்கம். கொரோனா அல்லது கோவிட்-19 புதிய தகவல்கள். சீனாவிலிருந்து கிடைத்திருக்கும் சில நம்பிக்கை தகவல்கள். 45,000 பேர் கொரோனா வைரஸ் ஆல் பிடிக்கப்பட்ட சீனர்களிடம் அவர்களினுடைய தகவல்களை அடியொட்டி சீனாவில் இருக்கின்ற வைத்தியத்துறை ஆகிய CCDC என்பது செய்திருக்கின்ற ஆய்வு அவர்களினுடைய முழுமையான தகவல்களை உள்ளடக்கிய டேட்டாக்களை உள்ளடக்கிய ஆய்வின் பின்னதாக கொரோனா வைரஸ் பிடித்திருக்குமாக இருந்தால் மொத்தம் 2.3% மட்டுமே மரணமடைகின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றது. இதனுடன் ஒப்பிட்டால் இதற்கு முன்னர் வந்த சார்ஸ் வைரஸ் காரணமாக 10% அது தொற்றிக் கொண்டால் உயிரிழந்தார்கள். அதன் பின்னர் வந்த மார்ஸ் வைரஸ் காரணமாக அது பற்றி கொண்டவர்களில் 34% உயிரிழந்தார்கள். இன்ஃபுளுசா என்கின்ற இதை அடியொட்டிய நோய் வந்தவர்களில் 0.1% மரணமடைகின்றார்கள். எனவே இந்த மரணங்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 2.3% என்பது சார்ஸ் மார்ஸ் ஆகிய வைரஸ்களினால் உண்டான மரணங்களுடன் ஒப்பிட்டால் குறைவாகவே இருப்பதாகவும் சீனா குறிப்பிடுகின்றது. மேலும் இந்த நோய் பிடித்தவர்களில் 80.9% உயிர் பிழைத்து விடுகின்றார்கள் என்று கூறுகின்றது. 13.8% உயிராபத்தான நிலையை அடைகின்றார்கள். 4.7% மிக மிக கவலைக்கிடமான நிலைக்கு செல்லுகின்றார்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கை வெளியாகி இருக்கின்றது. அதேவேளை இந்த கொரோனா வைரஸ் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களை தாக்குகின்றது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 14.8% மரணமடைந்திருக்கின்றார்கள். 70-79 வயதுக்கு இடைப்பட்டவர்களில் 8% மரணமடைந்திருக்கின்றார்கள். 50-59 வரை பார்த்தோமாக இருந்தால் 1.3% மரணித்திருக்கின்றார்கள். 40-49 வயதுக்கு இடையில் பார்த்தால் 0.4% மரணமடைந்திருக்கின்றார்கள். பத்தில் இருந்து 39 வயது வரை பார்த்தால் சைபர் தசம் 2 வீதம் மரணித்திருக்கின்றார்கள். சைபரில் இருந்து 9 வயது வரை பார்த்தால் யாரும் மரணமடையவில்லை, சைபர் வீதம் என்று அது காட்டுகின்றது. எனவே வயது குறைய 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 மரண எண்ணிக்கை குறைவாகவும், வயது அதிகரிக்க அதிகரிக்க தாங்குவதற்கு இயலாத உடல்நிலை காரணமாக மரணம் ஏற்படுவதாகவும் அந்த 45,000 பேரிடம் இருந்து செய்யப்பட்ட ஆய்வு காட்டுகின்றது. அதேவேளை ஆண்களில் 2.8 வீதமானவர்களை கொன்று தள்ளி இருக்கின்றது, பெண்களில் 1.7 வீதமானவர்களையே கொன்றிருக்கின்றது. எனவே பெண்களை விட ஆண்களே அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள். மேலும் இதய நோய் இருப்பவர்களில் 10 வீதமானவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதேவேளை சர்க்கரை வியாதி, சுவாசத்தில் இருக்கின்ற பிரச்சனை, மூச்செடுப்பதில் பிரச்சனை உள்ளவர்கள், பிளட் பிரஷர் உயர்வாக இருக்கின்றவர்கள் போன்ற நோயாளிகள் வெகு விரைவாக இந்த நோயினால் பாதிக்கப்படுகின்றார்கள் என்றும் அந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. ஆகவே இந்த நோயினுடைய தன்மையை தொகுப்பாக பார்ப்போமாக இருந்தால், வயதானவர்களுக்கும் நோயாளர்களுக்கும் அதிகமான ஆபத்து கொண்டதாக இது இருக்கின்றது. இதுவரை நேற்றைய தகவல்களின்படி 72,436 பேரை இது பிடித்திருக்கின்றது. 1,868 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். அதேவேளை இந்த நோய் தொடர்பான மேலதிக சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றது. வேர்ல்ட் ஸ்ட்ரீட் ஜேர்னல் என்கின்ற அமெரிக்க பத்திரிகை நிருபர்கள் 3 பேரை உடனடியாக சீனாவை விட்டு வெளியேறிவிடும்படி சீனா அறிவித்திருக்கின்றது. அவர்களுக்குரிய ஊடகவியலாளருக்குரிய அட்டைகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. 5 நாட்கள் அவகாசம், அதற்கு மேல் சீனாவில் இருக்க முடியாது என்பது அவர்களுக்கான அறிவுறுத்தல். இந்த அமெரிக்க பத்திரிகை செய்த வேலை, ஆசியாவின் மிகப்பெரிய நோயாளி சீனா என்று மகுடமிட்டு கேலி செய்தி வெளியிட்ட காரணத்தினால் இந்த பத்திரிகையை மன்னிப்பு கோர வேண்டும் என்று சீனா கேட்டிருந்தது. ஆனால் இந்த அமெரிக்க பத்திரிகை மன்னிப்பு கோரவில்லை. இதற்கு பதிலடியாக அந்த பத்திரிகையினுடைய நிருபர்களை இப்பொழுது அமெரிக்காவிற்கு விரட்டி அடித்திருக்கின்றது சீனா. இவ்வாறு சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய அறிவித்தல் வந்திருக்கின்றது. ரஷ்யாவினுடைய எல்லை பகுதியாக சீனாவிலிருந்து வருபவர்கள் இனி வர முடியாது என்று தடுத்திருக்கின்றது. கல்வி கேட்க வருகின்றவர்கள், உல்லாச பயணிகளாக வருகின்றவர்கள், வேலைக்கு செல்கின்றவர்கள் யாருமே வர முடியாது என்று ரஷ்யா தடுத்திருக்கின்றது. ஏனென்றால் சீனாவிலிருந்து இந்த நோய் தொற்றுவதாக ரஷ்யா கூறியிருக்கின்றது. சீனாவினுடைய முக்கியமான நட்பு நாடு. விவகாரம் சாதாரணமானது என்று சீனா அறிக்கைகளை விட்டாலும் கூட ரஷ்யா நாடு எடுத்திருக்கின்ற முடிவானது விவகாரம் சிறியது இல்லை என்பதை காட்டுவதாக இருக்கின்றது. இது டென்மார்க்கில் இருந்து கீசேதுரை. வணக்கம்.
நன்றி நேயர்களே, இத்துடன் இன்றைய சங்கராத நிகழ்ச்சி முற்று பெறுகின்றது. இந்நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைவருக்கும் நேயர்களுக்கும் நன்றியையும் நல்வாழ்த்துக்களையும் கூறி இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.